இந்த மாலை நேரத்திலும் தெய்வ சமூகத்தில் தெய்வ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு இருதயம் மிகவும் முக்கியம். எப்பொழுதுமே நாம் அடிக்கடி நான் சொல்லுகிற விஷயம், நம்முடைய இருதயம் மிக முக்கியமானது. அதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு ஒரு செம்மையான இருதயம் இருக்கும் என்றால் நம் ஆவிக்குரியவர்களாய் வாழ முடியும். ஆனால் நமக்கு செம்மையான ஒரு இருதயம் இல்லாத பட்சத்தில் நம்மை எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவது கூடாத காரியம். இந்த மாலை வேளையிலும் உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை என்பதை நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவின் ஒரு அறிக்கையை முதலாவது நாம் வாசிக்கலாம். 6:24 யோபுவின் புஸ்தகம் 6:24
எனக்கு உபதேசம் பண்ணுங்கள்,
எனக்கு உபதேசம் பண்ணுங்கள்,
நான் மௌனமாயிருப்பேன்,
நான் மௌனமாயிருப்பேன்,
நான் எதிலே தவறினேனோ,
நான் எதிலே தவறினேனோ
அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள்,
அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபு இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்கிறார் பாருங்க இல்லையா. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ரொம்ப அழகான வார்த்தை இது. யோபு ஒரு சிறந்த ஆவிக்குரிய மனுஷன். அவன் வாழ்ந்த காலத்தில் அவனை போல சிறந்த பரிசுத்தவான் பூமியில் ஒருவருமே இல்லை. இதை கர்த்தரே அவனை குறித்த கொடுத்த சாட்சி. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். அந்த சாட்சியை கர்த்தரிடத்தில் பெற்றவன் இப்படி சொல்லுகிறான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது சாதாரணமாக எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, சொல்ல விரும்ப மாட்டாங்க. மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண விரும்புவார்கள், ஆனால் யாருமே எனக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு கேட்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அது மட்டுமல்ல, மற்றவருடைய குறைவுகளை நிறைய பேர் சுட்டி காட்ட ரெடியா இருப்பாங்க, ஆனால் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் இல்ல இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. உண்மையிலேயே இது ஒரு இவருடைய ஆவிக்குரிய நிலைமையின் சிறந்த நிலையை இந்த வார்த்தை காட்டுகிறது. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருந்து கேட்பேன், நான் எங்க தவறினேன்னு அதை சொல்லுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கண்டிப்பாக தேவை. மூணு இந்த காரியத்தில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் கடைசி வரைக்கும் நம் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் சபைக்கு வேண்டிய நிருபங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் 3 எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் எல்லாவற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லையினர். வாசிக்கலாமா 3:12 வாசிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன்,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று
எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
பாருங்க, இவ்வளவு தூரம் வேதத்தை கற்று தேறின மனுஷன், சபைகளுக்கு நிருபத்தை எழுதுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிற மனுஷன் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப இதில் என்ன தெரியுதுன்னா, கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை யாருமே சொல்ல முடியாது. பவுல் கூட அதை சொல்லல. இதுதான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் என்பதற்கு இதுதான் அடையாளம். எனக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவன் சொல்லுவானால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறத உண்மை. தனக்கு இன்னும் பல காரியங்கள் தெரியவில்லைங்கிறத அவனுக்கு தெரியல இல்லையா. தனக்கு இன்னும் பல காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதே அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறது அப்பட்டமான பொய். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இந்த யோபு சொல்லுகிறது அதுதான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொன்னு, இந்த இரண்டாவது விஷயமும் நமக்கு தெரியணும். யாருமே பூரணர்கள் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் தவறுவது உண்டு. என் வாழ்க்கையில் எதிலையுமே தவறுவது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது. நான் எதுலையுமே நான் தவறுவது கிடையாது, எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட என் லைஃப்ல கிடையாது என்று யாருமே சொல்ல முடியாது. அப்ப இதை நம்ம தெரியும், நான் கற்றுக்கொள்ள வேண்டியவன். ரெண்டாவது, நான் தவறுகிறவன். நான் என்னை நான் கரெக்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தர் சொல்லும்பொழுது நான் கரெக்ட் பண்ணணும். நான் கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான் நான். நான் கரெக்ட் பண்றதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் கரெக்ட் பண்ணப்பட வேண்டிய ஆள். இந்த எண்ணம் நமக்குள்ள கடைசி வினாடி வரைக்கும் நமக்கு இருந்தால்தான் நம்ம கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று கேரக்டர்ஸ் சொல்ல போறேன். இந்த மூன்று பேருமே உணர்வுள்ள இருதயத்துக்கு மூன்று லெவல் இருந்தவங்க. உணர்வுள்ள இருதயம், அதை குறித்து மூன்று வித்தியாசமான கோணங்களுக்கு இந்த மூன்று பேரும் சாட்சி. இந்த மூன்று பேருமே ராஜாக்கள். இந்த மூன்று பேருமே ராஜாக்களாக இருந்தவர்கள். இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலே மூன்றுமே வித்தியாசமான நிலைமைக்குள் இருந்தவர்கள். இப்பொழுது முதலாவது நாம் ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். அவன்தான் உசியா. எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 26:16 நாம் வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 26:16
அவன் பலப்பட்ட போது, தனக்கு கேடுண்டாகும் மட்டும், அவனுடைய மனம் மேட்டிமையாகி, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக, மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட
கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான்.
ஆசாரியனாகிய அசரியாவும்
அவனோடு கூட
கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளான எண்பது பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது
உமக்கு அடுத்ததல்ல
தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய
ஆசாரியருக்கே அடுக்கும்
பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு
வெளியே போம்
மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து
ஆசாரியரோடே
கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக
கர்த்தருடைய
ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று.
கவனிக்கணும். முதலாவது நாம் பார்க்கிறது உசியா ராஜா. இவன் ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள மனுஷன், கர்த்தரை உண்மையாய் தேடின ஒரு சரியான ஒரு ஆவிக்குரியவன். இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். இவனுடைய ராஜ்யபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தில் கூட இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பலப்பட்ட போது நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிட்டான். கர்த்தர் அவனை பலப்படுத்திட்டார். அவன் ராஜ்யபாரத்தை பலப்படுத்திட்டார். சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவனை கண்டு பயப்படுகிற நிலைமைக்குள் கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். இப்படிப்பட்ட நிலைமைக்குள் அவன் வந்த பொழுது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான், உயர்த்தப்பட்டான், எல்லா மேன்மையும் அவனுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது இவனுக்கு எனக்கு மிஞ்சினது யார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவன் பலப்பட்டு விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை. தன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. தனக்கு முன்பாய் நிற்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை என்கிற ஒரு மனமேட்டிமை அவனுக்குள் வந்தது. அவன் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுனாலே அவன் நினைக்கிறான், நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டான். ஏன் அவன் செய்த காரியங்களை கர்த்தர் அது வரைக்கும் ஆசீர்வதிச்சார். அவன் ஒரு யுத்தத்துக்கு போனா ஜெயம், அவன் ஒரு காரியத்தை எடுத்தால் அது ஆசீர்வாதம், அதுல வெற்றி. ஏன்னா அவன் உண்மையா கர்த்தரை தேடி இருக்கிறான். இந்த நிலைமை அவனுக்கு வந்ததுனாலே என்ன வேணா செய்யலான்ற ஒரு எண்ணத்திற்குள் அவன் தள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு தூபம் காட்ட அவன் உள்ளே பிரவேசித்து விட்டான். இது இவனுக்குரிய காரியம் அல்ல இல்லையா. இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் சந்ததியாயிருக்கிற ஆசாரியர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டுமே தவிர மற்றவர்கள் அதை செய்வதற்கு தேவ அனுமதி இல்லை. இப்ப இவன் எல்லாவற்றிலையும் பலப்பட்டு விட்டதுனாலே தான் என்ன செய்தாலும் அது கரெக்ட் என்று சொல்லி அவனுடைய எண்ணம் வந்தது. தனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை என்ற நிலைமை வந்த உடனே அவன் அதையும் செய்ய துணிந்து விட்டான். அப்பொழுது ஆசாரியர்கள் அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனாக பராக்கிரமசாலிகளாகிய 80 பேர் உள்ள போனாங்களாம். உள்ளே போய் இந்த ராஜாவை எதிர்த்திருக்கிறாங்க. ராஜாவே வேண்டாம், நீ செய்யறது தப்பு. நீ ராஜாவா இருக்கலாம், உமக்கு அதிகாரம் உண்டு, ராஜ்ய பாரத்தில் என்ன வேணா செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்திலே உள்ளே நுழைந்து இந்த தூபம் காட்டுகிறது உமக்கு ஏற்றதல்ல, இது உமக்குரிய காரியம் அல்ல, இதை நீ செய்யக்கூடாது என்றார்கள். ஆனா இவன் தான் ஒரு சூப்பர் பவர் என்ற ஒரு எண்ணத்துக்குள் அவன் இருக்கிறதுனாலே இந்த 80 ஆசாரியர்கள் மற்றும் இந்த அசரியா இவர்கள் எல்லாரும் வந்து இவனை எச்சரிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்குள் அவன் இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்குள் அவன் இல்லை. ஒரு தவறு சுட்டிக்காட்டப்படும் பொழுது அவனுக்கு தகாத ஒரு காரியம் அவன் செய்த பொழுது அதை அவர்கள் எதிர்த்து நின்று அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை தடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்குள் அவன் இல்லை. அவனுக்கு என்ன வந்தது? கோபம் கொண்டான். 19 வசனத்தில் வாசிக்கலாம்,
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன்
தூப கலசத்தை
தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் மேல் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று.
ஸ்பாட்ல இவன் செய்தது தவறு என்பதை தேவனாகிய கர்த்தர் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். அவன் ஆசாரிகள் சொன்ன பொழுது அவன் பேசாமல் வெளியேறி இருப்பானால் அவனுக்கு இது நடந்திருக்காது. அவன் தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆசாரிகள் அவனை சுட்டிக்காட்டின பொழுது அவர்கள் மேல் இவன் கோபம் கொண்ட உடனே தேவ கோபம் அவன் மேல் வந்தது. இவன் ஆசாரிகள் மேல் கோபப்படுறான், கர்த்தர் இவன் மேல் கோபப்படுகிறார். கர்த்தருடைய கோபம் அவனுக்கு தண்டனையாய் வந்தது, குஷ்டரோகம் அவன் மேல் வந்தது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவ கோபம் ஒருவர் மேல் வரும் பொழுது அவர்கள் குஷ்டரோகியாக மாற்றப்படுவது ஒரு சாபத்தின் அடையாளம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்க வேண்டாம், 12 அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தா தெரியும். அங்கே மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணுவான். அப்பொழுது அவனுடைய உடன் பிறந்த சகோதரி மிரியாம், உடன் பிறந்த மூத்த சகோதரன் ஆரோன், இவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கர்த்தர் மோடு மட்டும்தான் பேசினாரா என்று சொல்லி அவருக்கு விரோதமாக எழுப்பினாங்க. அவன் செய்த அந்த காரியத்தை நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. கர்த்தர் இது நிமித்தம் கோபம் கொண்டார், கோபம் கொண்டு மோசே விசாரித்தார். பின்பு ஆரோனையும் மிரியாவையும் அழைத்து, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறது உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு கேட்டார். கேட்டுவிட்டு கடைசியிலே அந்த செய்த தவறுக்காக மீறியாமை கர்த்தர் அடித்தார். 7 அவள் குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டாள் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ தேவ கோபம் ஒருவர் மேல் வரும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது குஷ்டரோக வியாதியாக வெளிப்படுவது உண்டு. குஷ்டரோக வியாதி என்பது ஒரு சாபத்தின் அடையாளம், தேவ கோபத்தின் அடையாளம், இன்னும் சொல்ல போனா அது பாவத்திற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாள சின்னமாக அன்றைக்கு மீரியா மாற்றப்பட்டால், இங்கே பார்க்கும் பொழுது தேவ பயத்தோடு வாழ்ந்த உசியா ராஜாவும் அங்கே பாதிக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் எதையெல்லாம் இழக்கிறான் பாருங்க, தொடர்ந்து படிப்போம். 20 வசனத்திலிருந்து,
பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும்
அவனை பார்க்கும் பொழுது
இதோ அவன் தன் நெற்றியிலே
குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு
அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான்.
ராஜாவாகிய உசியா
தன் மரண நாள் மட்டும்
குஷ்டரோகியாயிருந்து
கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினாலே ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான்.
அவன் குமாரனாகிய
யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து
தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான்.
உசியாவின் ஆதியோட நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான்.
உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு
ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில்
ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு
அருகான நிலத்திலே
அடக்கம் பண்ணினார்கள். இவன் உணர்வில்லாத இருதயம் இவனுக்கு இருந்தது. இவனுடைய தவறு சுட்டி காட்டப்பட்ட பொழுது அதை குறித்து அவன் உணர்வடைந்து ஒப்பு கொடுத்திருக்கணும், நியாயமா, அல்லது மௌனமாக அதை யோசிச்சிருக்கணும். நம்ம செஞ்சது தவறு தானா, இவன் சுட்டி கொடுத்து காட்டுகிற நியாயம் தானா யோசிச்சிருக்கணும். ஆனால் அவன் அதற்கு எதிர்த்து நின்ற பொழுது கர்த்தர் அவனை அடித்தார். அடித்த உடனே ஆசாரியர்கள் பார்க்கிறாங்க, குஷ்டரோக வியாதி உள்ளவன், சபிக்கப்பட்டவன், அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்பிரவேசிக்க கூடாது. இப்ப இவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் இருக்கும் பொழுது குஷ்டரோகத்தோடு இருக்கிறதுனாலே ஆசாரியர்கள் இப்பொழுது இவனை பலவந்தமாய் வெளியே இழுத்து கொண்டு போக பார்த்தாங்க. முதல்ல சொல்லி பார்த்தாங்க, இப்ப பலவந்தமாய் அவனை ஆலயத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு போகிறதற்கு முயற்சிக்கிறாங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தன் நெற்றியில குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவனும் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறதற்கு முயற்சிக்கிறான். ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறான். வெளியே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, 21 வசனத்திலே அவன் மரண நாள் மட்டும் குஷ்ரோகியாயிருந்தான். ரொம்ப கொடுமை இது. மிரியாமுடைய வாழ்க்கையிலே 7 நாட்கள் அவன் குஷ்ரோகியா இருந்தான். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது இவன் மரண நாள் வரைக்கும், அதுக்கு பிறகு அவன் லைஃப் லாங் அந்த வியாதியில் அவன் இருந்தான். மரண நாள் மட்டும் அவன் குஷ்ரோகியா இருந்தான். குஷ்ரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்ரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்து ஜனங்களை நியாயம் விசாரித்தான். முதலாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். அதுக்கு பிறகு அவன் குஷ்ரோகியாகவே இருந்ததினாலே தன்னுடைய மரண நாள் மட்டும் ஒரு தனி வீட்டில் இருந்தானா, தன் தனி வீட்டில், ஒரு தனி வீட்டுக்கு போயிட்டான். ராஜ அரண்மனையிலே வாழ வேண்டிய ராஜா இப்பொழுது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தனி வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டான் வாழ்நாள் முழுவதும். மூன்றாவது அவன் லைஃப்ல நடந்து கேட்டீங்கன்னா 23 வசனத்தில், உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்ரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அவன் அடக்கம் பண்ணாங்க. ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல அவன் அடக்கம் பண்ணப்படாமல் அதற்கு அருகிலே வெளியில தான் அடக்கம் பண்ணான். இவன் உணர்வில்லாத இருதயத்தை இவன் உடையவனா இருந்ததுனாலே இவனுடைய ஸ்டேஜ் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். இரண்டாவது ராஜ அரண்மனைக்கு புறம்பாக்கப்பட்டான். மூன்றாவது கல்லறையிலும், ராஜ கல்லறைகளில் இருந்து அவன் புறம்பாக்கப்பட்டான். கல்லறையிலும் கூட அவன் புறம்பாக்கப்பட்டான். மூன்று இடத்திலே அவன் புறம்பாக்கப்பட்டான். இந்த ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திலே அடக்கம் பண்ணுவதுதான் ஒரு ராஜாவுடைய மேன்மை, அதுதான் மேன்மை. ஆனால் இவனை ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிறதான இந்த ராயல் சிமெட்ரி அங்கு அடக்கம் பண்ணாமல் இவனை அதற்கு அருகிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணான். ஏ, இவன் குஷ்ரோக வியாதியோடு அவன் மரித்ததினாலே இவனை ராஜரீக கல்லறைகளிலே இவனுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமரியாதை. கிறிஸ்தவ உலக ஊழிய சரித்திரத்திலே டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு தேவ ஊழியனை கர்த்தர் எழுப்பினார். இங்கிலாந்து தேசத்திலிருந்து கர்த்தருக்காய் ஊழியத்தில் எழுப்பப்பட்டு அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியத்திலே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு அவர் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்காவிலே பயணியர் மிஷன் அவர்தான் முதலாவது சென்று ஆப்பிரிக்க ஜனங்களுக்கு நடுவிலே, இந்த காட்டு ஜனங்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்தார். நரமாம்சத்தை புசிக்கிற, மனுஷர்களை கொன்று சாப்பிடுகிறதான அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் அங்கே சென்று தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்தையும் இழந்தார். நல்ல வசதி கிடையாது, நல்ல குடிநீர் கிடையாது, எந்த மருத்துவம் கிடையாது. மிக மோசமாய் பாதிக்கப்பட்டாலும் நான் அங்கிருந்து திரும்புறதில்லைன்னு முடிவோடு இருந்தார். அதன் பிறகு ஒரு விசை அவர் ஒரு காட்டுக்குள்ள சென்று ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது ஒரு சிங்கம் வந்து அவரை அடித்து விட்டது. அவருடைய தோள்பட்டையில் அடித்தது, தோள்பட்டையிலுக்கு எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போனது. அதன் பிறகு சில காலம் வந்து அவர் தேசத்தில் கொஞ்சம் அதற்கு ட்ரீட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஆப்பிரிக்காவுக்கு தான் போக வேண்டும் என்று போனார். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் அங்கிருந்து நான் திரும்ப மாட்டேன்னு போனார். போனவர் இப்ப இருக்கிறது போல கம்யூனிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. போனவர் ஏதாவது ஒரு கடிதத்தின் மூலமாக தொடர்பு இருக்கணும். நீண்ட நாட்களுக்கு அதன் பிறகு தொடர்பு இல்லாம போனது. அப்போ அவர் அடிக்கடி தொடர்பு கொண்டிருக்கிறவர் தொடர்பு துண்டிக்கப்பட்டதனாலே என்ன நடந்தது என்று சொல்லி அவரை தேடிக்கொண்டு ஆப்பிரிக்காவின் காடுகளுக்குள் தேடிட்டு போனாங்க. அவரை அறிமுகமான ஜனங்கள் யாரும் இல்லை. அவரை தேடிக்கொண்டு போகும் பொழுது ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சரீரம் இறந்து போய் உடம்பெல்லாம் முழுவதுமாய் அந்த சதையெல்லாம் அழுகி போய் முற்றிலும் மோசமான ஒரு சிதைந்து போன நிலைமையிலே அந்த காட்டுக்குள் ஒரு சரீரம் கிடக்கிறதை கண்டார்கள். ஒருவேளை இது டேவிட் லிவிங்ஸ்டனா இருக்குமோ, ஆனா முகத்தை பார்த்ததுக்கு அடையாளம் கூட சொல்லக்கூடிய லெவல் இல்லை. அவ்வளவு தூரம் இது மறித்து பல நாட்கள் ஆயிருந்திருக்கிறது. அடையாளம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருந்தது. அதன் பிறகு அவருடைய சரீரத்தின் எலும்புகளை பார்க்கிறாங்க. தோல் பட்டையில் இருந்த எலும்புகள் நொறுங்கி போனதான அந்த அடையாளம் இருக்கிறது. அதை பார்த்த உடனே தான் முடிவு பண்ணாங்க, இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் மறித்து போனார். மறித்து போய் பல நாட்கள் கழித்த பிறகுதான் அவர் மறித்த சம்பவமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் அந்த தோல் பட்டையை எலும்புகள் நொறுங்கினதை வச்சுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துக்கொண்டு வந்து இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு வந்து அங்க இருக்கிற ராயல் பரியர், அங்க அரச குடும்பத்தை சேர்ந்த, இங்கிலாந்து தேசத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மற்ற யாருக்குமே அங்கு அடக்கம் பண்ண அனுமதி கிடையாது. அங்கே கொண்டு வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் மட்டும் அங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணார். ஏனென்றால் கத்தருக்காக தன் வாழ்க்கையை முற்றிலும் ஊற்றி கொடுத்த மனுஷன், இவர் ஒரு ராஜரீக மனுஷன் என்று சொல்லி அவரை கொண்டு வந்த ராயல் பரியல் கிரவுண்ட்ல வேற யாருக்குமே அங்க இடம் கிடையாது, அரச குடும்பத்துக்கு மட்டும்தான். அந்த இடத்துல கொண்டு வந்து டேவிட் லிவிங்ஸ்டனை அடக்கம் பண்ணி அவரை கனப்படுத்தினார்கள். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுதலில் கூட அவனுக்குரிய கனம் அங்கே விளங்கும். அந்த கனமானது இந்த உசியா ராஜாவுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆரம்பத்தில் நல்ல கர்த்தரை தேடினவன் தான், நல்ல நிலைமையில கர்த்தருக்காய் வாழ்ந்தவன் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே அவன் பெருமை அடைந்து மேட்டிமை அடைந்து தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை என்ற நிலைமை வந்து தன்னுடைய குற்றத்தை ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது அவன் எதிர்த்து நின்று கோபப்பட்டதினாலே கடைசியில் இவன் தேவாலயத்தை விட்டு புறமாக்கப்பட்டான், அரண்மனையை விட்டு புறமாக்கப்பட்டான், மூன்றாவது கல்லறையிலும் அவன் புறமாக்கப்பட்டான். அது அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமான நிலைமைக்குள் போய் முடிவடைந்து விட்டது. அப்ப உசியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முற்றிலும் உணர்வற்ற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்திருக்கிறது. இரண்டாவது நாம பார்க்கிற அடுத்த நபர் சவுல். 1 Samuel 15:2-3
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும்
ஸ்திரீகளையும்
பிள்ளைகளையும்
குழந்தைகளையும்
மாடுகளையும்
ஆடுகளையும்
ஒட்டகங்களையும்
கழுதைகளையும்
கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
கொன்று போட கடவர் என்று சொல்லுகிறார் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது சவுலை கர்த்தர் முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே அவனுக்கு நல்ல ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. எடுத்த உடனே பெலிஸ்தர்களோடு கூடிய யுத்தத்தில் நல்ல வெற்றி. அதன் பிறகு இப்பொழுது அமலேக்கு விரோதமான அடுத்த யுத்தம் வருது. இந்த அமலேக்கு விரோதமாக யுத்தம் வரும்பொழுதே ஆண்டவர் ஒரு ஆலோசனை, ஒரு தெளிவான ஒரு கட்டளை அவனுக்கு கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இந்த அமலேக்கியர்களை கர்த்தர் முதலாவது பகைக்க சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது அமலேக்கு நீ ஒன்றும் செய்யாதேன்னு சொன்னார் மோசேட்ட. அமலேக்கு நீ ஒன்னு தீங்கு செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தின் வழியாய் நீங்க அமைதியா கிராஸ் ஆகி போயிடுங்க, உணவு வேண்டுமா அவங்களிடத்துல பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, தண்ணீர் வேண்டுமா பணம் கொடுத்து வாங்கி தண்ணி குடிங்க, நீங்க அவங்களுக்கு எந்த தீங்கு செய்ய வேண்டாம், அமைதியாக பர்மிஷன் கேட்டு அவங்க ரூட்ல போய் சேர்ந்துருங்க வந்துருங்க அப்படின்னாரு. ஆனால் இந்த காரியத்தை மோசே அமலேக்கு ராஜாவினிடத்துல சொல்லும் பொழுது அமலேக்கு அதற்கு சம்மதிக்கல. இவங்க உங்களுக்கு நாங்க எந்த தீங்கும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அதை இந்த அமலேக்கு ராஜா ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் அந்த வழியை வரும்பொழுது அவர்களுக்கு வழிமறித்தான். வழிமறித்தது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்திலே பின்பகுதியில் இருந்த பலவீனமான சிலரை வெட்டி போட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி அவர்கள் செய்ததை கர்த்தர் மனதில் வச்சிருந்தார். நான் உனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது என் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் அநியாயமாய் நீ அவர்களை கொண்டு போட்டாய். இது கர்த்தருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கோபமா இருந்தது. தீங்கு செய்யக்கூடாதுன்னு இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருந்தா அவர்கள் இவங்களுக்கு அநியாயமாய் தீங்கு செய்தார்கள். காலம் கடந்து போச்சு. இந்த ராஜாக்களின் காலம் வந்தவுடனே கர்த்தர் இப்ப அதுக்கு செப்பிடுகிறார். அன்றைக்கு அவர்கள் செய்ததற்கு அந்த இரத்த பழி அவர்களுக்கு விரோதமாய் திரும்புகிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ அமலேக்கி இப்ப நீ விட்டு வைக்க கூடாது, அவனை நீ சர்வ சங்காரம் பண்ண வேண்டும், டோட்டலா அவங்களை அழிக்கணும். ஆடு மாடு கழுதை ஒட்டகம் மனுஷர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் டோட்டலா அமலேக்கியர்களை சர்வ சங்காரம் பண்ண வேண்டும். ஆனால் சவுல் இந்த யுத்தத்துக்கு போகும் பொழுது அமலேக்கியருடைய ஆஸ்திகள் ஆடு மாடுகள் எல்லாம் மிகவும் அருமையாயிருந்தது. 8வது 9வது வசனத்தை மட்டும் படிக்கலாமா?
அமலேக்கியின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான்,
ஜனங்கள் யாவரையும்
பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து உதவாதவைகளுமான
சகல வஸ்துக்களையும்
முற்றிலும் அழித்து போட்டான்.
இங்கே கர்த்தர் அவனுக்கு சொன்ன கட்டளையை அவன் பாதி அளவுக்கு கை கொண்டான். மீதி காரியத்திலே அவன் மீறி போனான். நலமானவைகளை அவன் தனக்கென்று வைத்துக் கொண்டு ஒன்றுத்துக்கும் உதவாதவைகளை மட்டும் கர்த்தர் சொன்னதுக்காக வெட்டுவது போல வெட்டிட்டான். இது அவனுடைய மீறுதல். இந்த மீறுதல் எப்படி உசியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மீறுதல் வந்ததோ அதே போல இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மீறுதல் வந்தது. உசியாவின் ராஜாவுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு உணர்த்துதல் வந்ததோ அதே போல சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்த்துதல் வந்துச்சு. 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
சாமுவேல் சவுலினிடத்தில் போனான்.
சவுல்
அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான்.
அதற்கு சவுல்
அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு
தப்ப வைத்தார்கள்.
மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான்.
இப்ப இவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. முதல் ராஜா நம்ம பார்த்ததுல உசியாவுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, சவுளுடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்குது. சவுளுடைய தவறுகளும் இப்பொழுது அவனுக்கு சுட்டி காட்டப்பட்டது. சாமுவேல் அவனுக்கு சுட்டி காட்டுகிறான். சுட்டி காட்டின பொழுது இந்த சவுல் உசியாவை போல சாமுவேலுக்கு எதிர்த்து நிற்கல. உசியா ராஜா ஆசாரியர்களுக்கு எதிர்த்து நின்றான். ஆனால் இந்த சவுல் சாமுவேலுக்கு எதிர்த்து நிற்கல. எதிர்த்து நிற்காமல் அமலேக்கியனிடத்தில் அவைகளை ஜனங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஜனங்கள் அதை உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு விட்டு வைத்தார்கள் என்று சொல்லி பழியை ஜனங்கள் மேல் திருப்பி சாக்கு போக்கு சொல்லி தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு அவன் வகை தேடினான். புரியுதுங்களா? அப்ப இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இவனுடைய ரெஸ்பான்ஸ் இவன் ரெஸ்பாண்ட் பண்ணது வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? உசியாவை போல ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது மிக மோசமானது. எதிர்த்து நின்று அவர்களுக்கு விரோதமாய் கோபப்பட்டது. ஆனா இவனுடைய காரியம் அப்படி அல்ல. எதிர்த்து நின்ற அவனுக்கு குற்றத்தை உணர்த்தினவர்களை இவன் எதிர்த்து கோபப்படல. மாறாக இவன் செய்தது சாக்கு போக்கு சொல்லி தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளவும் ஜனங்கள் மேல் பழி போடவும் அவன் தீர்மானிக்கிறான். அப்ப இது கொஞ்சம் வேறையான காரியம். அப்ப இதுக்கு என்ன காரியம், இதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? 22-23 வசனங்களை வாசிக்கலாம்.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்,
இரண்டகம் பண்ணுதல்
பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
இதுக்கு கிடைச்ச பலன் என்ன? கர்த்தர் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினார். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் சமமா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். இவன் சாக்கு போக்கு சொன்னான். இவனுக்கு ராஜ்யபாரம் மாத்திரம் பிடுங்கப்பட்டது. ராஜ்யபாரம் மட்டும் பிடுங்கப்படுது. இவனுடைய வாழ்க்கையிலே உசியாவுக்கு கொடுக்கப்பட்டது போல குஷ்ரோகி ஆக்கல கர்த்தர். அவனை அப்படியே தேவாலயத்துக்கு எல்லாத்துக்கும் புறம்பாக்கல. மரண நாள் மட்டும் தனியா இருக்கும்படி கர்த்தர் அவனை தள்ளிவிடல. ராஜ்ய பாரத்தை மட்டும் பிடுங்குவேன்னு கர்த்தர் வாக்கு சொல்றார் சொல்லி இது நிமித்தம் அவனுடைய ராஜ்ய பாரம் பின் நாட்களில் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், நம்முடைய குறைவு நமக்கு கர்த்தர் உணர்த்தும் பொழுது அல்லது யார் மூலமாக உணர்த்தும் பொழுது எதிர்த்து நிற்பது நம்மளை டோட்டலா நம்மளை அழிச்சிடும். இரண்டாவது, அதை சாக்கு போக்கு சொல்லி நம்ம நிரபராதி அப்படின்னு சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ள நினைக்கும் பொழுது நமக்கு உசியாவுக்கு வந்தது போல நிரந்தரமாக அழிக்காது. நமக்கு இருக்கிற மேன்மையிலிருந்து நாம் கீழே தள்ளப்படுவோம். அதான் நடக்கும். அப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்ய பாரம் அங்கே இருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். இவனுடைய நிலைமையில் அதுதான் நடந்துச்சு. அப்போ நம்ம இரண்டாவது நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. இது ஆதாம் முதற்கொண்டு இவர்கள் செய்த பெரிய தவறு இதுதான். ஆதாம் தவறு செய்த பொழுது பாவம் செய்த பொழுதும் அவன் சாக்கு போக்கு சொன்னான். ஏவாள் மேல் படிய போட்டு சாக்கு போக்கு சொன்னான். ஏவாளை கேட்கும் பொழுதும் சர்பத்தின் மேல் படிய போட்டு சாக்கு போக்கு சொன்னான். இதான் முதல் மனுஷனுடைய ஆரம்பமே இதுதான். அந்த சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறது இது சகஜமாய் பல மனுஷனிடத்தில் காணப்படுகிற விஷயம். அது நமக்கு வரக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல சாக்கு போக்கு சொல்லி சவுல் தப்பித்துக் கொள்ள நினைத்ததை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதற்கு அவன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டதுன்னு சொன்னார். இது இரண்டாவது லெவல். மூணாவது ஒரு லெவல் இருக்கு. முதல்ல ரொம்ப மோசம், இரண்டாவது கொஞ்சம் மோசம், மூணாவது பார்க்கலாம். தாவீது 2 சாமுவேல் 11 வாசிக்கலாம். முதல் வசனத்தில்
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் வந்தது. தாவீது
யோவாபையும்
அவனோடு கூட
தன் சேவகரையும்
இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரியின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள்.
சரி, இங்கே பார்க்கும் பொழுது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கூட அவன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இதுதான் ரொம்ப இந்த வசனமே அவனுடைய ஃபெயிலியருக்கு ரீசனை காட்டுது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம், இந்த யுத்தத்திற்கு போகும் காலத்தில் யுத்தத்துக்கு போயிடணும், அதுக்குன்னு ஒரு காலம் பிக்ஸ் பண்ணிருக்கு. இவன் ராஜா, இவன் தான் உண்மையிலேயே அந்த ராணுவத்தை லீட் பண்ணிட்டு போயிருக்கணும். யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தம் செய்யாமல் இவன் சோம்பேறித்தனமாக தன் அரண்மனையிலே அவன் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்ததுதான் அவனுடைய வீழ்ச்சியின் முதல் படி. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. கர்த்தர் நமக்கு அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்ய சொல்றார். நமக்கு நியமித்த காரியத்தை அந்த நேரத்தில் நம்ம செய்ய தவறும் பொழுதுதான், செய்ய வேண்டிய சரியானதை செய்ய தவறும் பொழுதுதான் தவறான காரியத்தை செய்ய வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்படுவோம். புரியுதுங்களா? அவரவர்களுக்கு தேவன் நியமித்த காரியத்தை செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா தப்பு செய்ய வேண்டிய வாய்ப்பு வராது. சரியானதை செய்ய தவறும் பொழுதுதான் தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் மனுஷன் தள்ளப்படுகிறான். அப்ப இவன் உண்மையிலேயே யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியது, ஆனால் தன்னுடைய தளபதியான படை தளபதியான யோவாபை அவன் தலைமையின் கீழ் ராணுவத்தை அனுப்பிவிட்டான். இவனோ எருசலேமில் இருந்து விட்டான். அங்கதான் அவனுடைய பிரச்சனை ஆரம்பித்தது. சோம்பேறித்தனமாய் இருந்தான், அரண்மனை உப்பரிக்கீரை உலாவினான், அவனுடைய வாழ்க்கை பாவத்திற்குள் தள்ளப்பட்டு விட்டது. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களானால் ஒரு அருமையான வாழ்க்கை. ஆனால் இந்த அருமையான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய களங்கம் என்று ஒன்று உண்டானால் அது இந்த ஒரு விஷயம்தான். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 15:5 வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 15:5
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர
சங்கதி ஒன்று தவிர
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான்.
என்ன ஒரு காரியம்! இந்த ஒரே ஒரு பிளாக் மார்க். ஆனா தாவீதை நினைக்கும் பொழுது இந்த ஒரு காரியம் பெருசா தெரியும். மற்ற எதுலையுமே அவனை மிஸ்டேக் சொல்ல முடியாதான். கர்த்தர் சொன்னதுல எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருந்திருக்கிறான். எல்லா காரியத்திலையுமே இந்த ஒரே ஒரு காரியம், வேற எதுலையுமே அவன் தப்பு செய்யலையா. இந்த ஒரே ஒரு விஷயம், ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம் அவனுடைய அற்புதமான அழகான வாழ்க்கையிலே ஒரு அலங்கோலமான சின்னமாய் மாறிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அதன் பிறகு யுத்தம், வேதனை, குடும்பம் சிதஞ்சு போய் எல்லாமே குழப்பம். அதுக்கு பிறகுதான் அப்சலோமுடைய குழப்பம், எல்லா குழப்பங்களும் பிரச்சனைகளும் அவனுக்கு அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த காரியம், இந்த ஒரு காரியத்துல அவன் காரியம் எல்லாமே போச்சு. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே இது ஒண்ணுதான் மிஸ்டேக்னு வேதமே சாட்சி கொடுக்குது, வேற எதுலையுமே அவன் மிஸ்டேக் பண்ணல. அப்படிப்பட்ட நிலைமையில இவன் பாவம் செய்தான். நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல ஒரு தடுமாற்றம் இப்ப அவனுக்கு செய்த பொழுது அவனுக்கு அது தப்புனே தெரியல. அதன் பிறகு இந்த பாவத்தை மறைக்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தொடருகிறது. அநியாயமாய் இந்த உரியாவை அவன் கொலை செய்கிறது, திட்டமிட்டு கொலை செய்தல், எல்லாம் நடந்து விடுகிறது. அப்போ கூட அவனுக்கு எதுவுமே தப்புனே தெரியல, எல்லாம் சாதாரணமா போச்சுன்னா ஒன்னுக்கு மேல ஒன்னு இருதயம் மழுங்கி போய்விட்டது. ஏன்னா முதல் தவறு செய்யும் பொழுது மனசு அடிச்சுட்டு வந்திருக்கும், ஆனா திருப்பி திரும்பி செய்யும் பொழுது இருதயம் அவனுக்கு மழுங்கி போய்விட்டது. அவனுக்கு செய்யறது தப்புனே தெரியல, அவன் உரியாவை கொலை செய்ததால் அவனுக்கு பெரிய மிஸ்டேக்காவே தெரியல, அப்படி போயிடுச்சு. அதன் பிறகு கர்த்தர் அவனை பிடிக்கிறார். 12 அதிகாரத்துக்கு வருவோம், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து
அவனை நோக்கி
ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி
நாத்தானை பார்த்து
இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
ஜட்ஜ்மெண்ட் அவனை கொடுத்துட்டான். நாத்தான் வந்து அவனுக்கு ஒரு சின்ன கதை சொல்றான். தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பி அவன் நாசுக்கான ஒரு கதை சொல்றான். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு எல்லா ஆடு மாடுகள் திரளா இருந்துச்சு. தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தபோது இந்த ஆட்டுக்குட்டியை அவன் பிடித்து அவன் சமைத்து விட்டான். இதை கேட்ட உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரம், தன்னை குறித்துதான் சொல்லப்படுதுன்னு தெரியாம இவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரம் சொல்லப்பட்ட பிறகு நாத்தான் சொல்றான். 7 வசனத்திலே, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் அப்படின்னா. அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லப்பட்ட உடனே நாத்தான் சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன். இந்த வார்த்தை தாவீதுக்கு வந்த பிறகு தாவீது மனம் கசந்து ஆள ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு மனம் கசந்து மனம் நொந்து தன் பாவம் அவனுக்கு உணர்த்தப்படுகிற வரைக்கும் அது அவனுக்கு தப்புன்னு தெரியல. இப்பொழுது அவனுக்கு பாவம் உணர்த்தப்பட்ட உடனே மனம் கசந்து பல நாட்களாய் அழுகிறான். தன்னுடைய தவறுக்காக மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுதுதான் 51 சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். 51 சங்கீதத்தின் தலைப்பு தாவீது பத்சேபாவிடத்திலே பாவம் செய்த பொழுது எழுதுகிற சங்கீதம் என்று சொல்லி வரும் பாவ அறிக்கை. அப்படி அவன் மனம் கசந்து நொந்து ஒரு பாவரிக்கையின் சங்கீதத்தை எழுதுகிறான். தாவீதின் சங்கீதம் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாமே துதிக்கிறதுல ஸ்பெஷலா இருக்கும். அவனுடைய சங்கீதம் கிட்டத்தட்ட 75 சங்கீதம் இருந்துச்சு. இந்த 75 சங்கீதத்துல பெரும்பாலான சங்கீதங்கள் பாத்தீங்கன்னா அழகா துதிக்கிறதா இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டோட இருக்கும். 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். எல்லா ஸ்பிரிச்சுவல் மைண்டோடு எழுதப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய சிந்தனை அதுல நிறைய இருக்கும். ஆராதனை அதுல நிறைய இருக்கும். துதி நிறைய இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவன் கடைசியிலே நொந்து பரிதாபத்தோடு உடைஞ்ச உள்ளத்தோடு வேதனையோடு பாவரிக்கையில் ஒரு சங்கீதத்தை எழுத வேண்டிய நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டான். அப்ப அவனுடைய வாழ்க்கை மிக மோசமாய் தள்ளப்பட்டு அவன் பாவரிக்கை செய்து தன் சந்தோஷத்தை இழந்தான். 51 சங்கீதத்தில் 12 வசனத்தில் சொல்லுகிறான், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். பல நாட்கள் அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வேதனையில போச்சு. கர்த்தர் தாவீதின் இடத்துல ராஜ்யபாரத்தை பிடுங்கல, அவனை ராஜாவுடைய கல்லறைகளில் அவனை துரத்தல. கர்த்தர் அவனை கிருபையாக மன்னித்து அவனை தொடர்ந்து செய்து அவன் பூரண வயதுள்ளவனாக அவன் மறிக்கும்படி செய்தான். ஆனா இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தார். இது முதல் பட்டயம் உன் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கும்னார். அதெல்லாம் சொன்னார், தண்டனை கொடுத்தார். உன் சொந்த கர்ப்ப பிறப்பான உனக்கு விரோதமா எழுப்புவான்னாரு. அதெல்லாம் சொன்னார், தண்டனையை கொடுத்தார், சிக்ஷையை கொடுத்தார். அவனுக்கு வேண்டிய தண்டனை அவன் செஞ்சதுக்கான சரியான தண்டனை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து அவன்கிட்ட எதையும் பிடுங்காமல் அவனுக்கு பூரண ஆயுசையும் கொடுத்தார். ராஜ்யபாரத்தை கர்த்தர் பிடுங்கல. அதன் பிறகு அவன் சமாதானத்தோடு மறிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன? அவன் உணர்வுள்ள இருதயத்தோடு தன் பாவத்திற்காய் மனம் கசந்து அழுத ஒரே காரணத்தினாலே கர்த்தர் உசியாவினிடத்திலிருந்து பிடுங்கினது போல அவனை வியாதிக்குள்ளே அவனை தள்ளினது போல தள்ளல, அவனை தேவாலயத்தை விட்டு புறக்கணிச்சது போல கர்த்தர் அவனை புறக்கணிக்கல, அரண்மனை விட்டு புறக்கணிச்சது போல கர்த்தர் புறக்கணிக்கல, கல்லறையை விட்டு புறக்கணிச்சது போல புறக்கணிக்கல, சவுல் கிட்ட இருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்கினது போல கர்த்தரை விட்டு அதையும் பிடுங்கல. எல்லாத்தையும் விட்டுட்டார், சிக்ஷையை கொடுத்தார், தண்டனையை கொடுத்தார். இவன் உணர்வுள்ள இருதயத்தோடு அவன் அழுதபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை கடைசி வரைக்கும் விட்டு வைத்தார். அவனுடைய முடிவை கொஞ்சம் சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 13 இதே சங்கீதத்தில் 13 வசனத்தை 2 சாமுவேல் 12 13 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில்
நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான்.
நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்.
இங்க பாருங்க, இவனுடைய அறிக்கை பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குது. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சிம்பிளா முடிச்சுட்டான். உசியா எதிர்த்து நின்றான். என்ன பார்த்து தவறு என்று சொல்லுகிறாயா? எதிர்த்து நின்றான். சவுல் தன்னுடைய பாவத்தை அவன் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைச்சான். ஆனா தாவீது தான் தப்பித்துக் கொள்ளவும் பார்க்கல, இவன் பழிய போடல, அந்த ஸ்திரீ அங்க குளிச்சா அதனால்தான் நான் தப்பு செஞ்சேன், இவனு கொண்டு வந்திருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா, இவனும் தன்னுடைய பாவத்திற்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் ஒண்ணுமே சொல்லல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் சொல்ற சாக்கு போக்கு சொல்லாத சவுலை போல, எதிர்த்து நிக்காத உசியாவை போல, உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள், இவன் உள்ளதை உள்ளபடி உணர்வுள்ள இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஏன் உன் பாவம் நீங்க செய்தார்? நீ உணர்வுள்ள இருதயத்தோடு அதை ஒத்துக்கிட்டியே, அதனால கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனா தண்டனை உண்டு, ஆனால் பாவத்தை கர்த்தர் நீங்க செய்தார், தண்டனை உண்டு. அப்ப தண்டனையை கொடுத்துட்டு கர்த்தர் பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டார், என ஒத்துக்கொண்ட ஒரே காரணத்தினால. அப்ப இந்த இடத்துல இவன் உணர்வுள்ள இருதயத்தோடு ஒத்துக்கொண்ட ஒரு காரணத்தினாலே கர்த்தர் அவனிடத்திலிருந்து எதையும் பிடுங்கவில்லை. உசியாவை தள்ளினது போலையும் தள்ளல, சவுலை புறக்கணித்தது போலவும் கர்த்தர் புறக்கணிக்கல, ராஜ்யபாரத்தை பிடுங்கல, தண்டனை கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டார். அதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே தாவீத போல நம்ம இருக்கணும். அதுதான் சரியான காரியம். உணர்வுள்ள இருதயம், எந்த தவறு நம்மகிட்ட இருந்தாலும் யார் மேலையும் சாக்கு சொல்லாமல் நான் தப்பு பண்ணேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு நம்ம 3 பேரை பார்த்தோம், எதிர்த்து நிற்கிறவன், 2வது சாக்கு போக்கு சொல்லுகிறவன், 3வது தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிறவன் இல்லையா, 3 காரியம். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாவீதை போல இருதயம் தான் தேவனுக்கு ஏற்ற இருதயம், இதுதான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். ஆகையினால் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள ஆசீர்வதிப்பார். நம்மை கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிவர்த்தி செய்வார், சரிப்படுத்துவார், தொடர்ந்து தம்முடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை வைத்துக் கொள்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். உணர்வுள்ள இருதயம் அவசியம். யோபு சொல்லுகிறான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிரே தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னான். நல்ல வார்த்தை, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள். தெய்வ பிள்ளைகள், இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். யோபுவுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சு. தான் தவறுகிறவன் என்பதை உணர்ந்தான். தான் உபதேசம் கேட்க வேண்டும் என்கிறதை அவன் அறிந்திருந்தான். உலகத்திலேயே சிறந்த பரிசுத்தவான், தான் உபதேசிக்கப்பட வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். தன் தவறுகளை யாராவது சுட்டிக்காட்ட மாட்டார்களா என்று அவன் எதிர்பார்த்தான். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அது இருக்கணும். நான் உபதேசத்தை கேட்க வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. என் தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உணர்வு நமக்கு அவசியம். இந்த இருதயம் நமக்கு அவசியம். யோபுவின் இருதயம் நமக்கு அவசியம். இன்றைக்கு மூன்று ராஜாக்களை குறித்து பார்த்தோம். முதலாவது வந்தவன் உசியா. அவனுடைய தவறு சுட்டி காட்டப்பட்ட பொழுது அவன் எதிர்த்து நின்றான். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஆசாரியர்கள் மேல் அவன் கோபம் கொண்டான். தேவ கோபம் அவன் மேல் வந்தது. கர்த்தர் அவனை அடித்தார். அவன் குஷ்டரோகியாக்கப்பட்டான். ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். அரண்மனைக்கு புறம்பாக்கப்பட்டான். கல்லறைக்கு புறம்பாக்கப்பட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தனித்த வீட்டிலே வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அந்த நிமிஷத்திலேயே அவன் ராஜ பாரதத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டு விட்டான். அவன் குமாரன் அந்த இடத்தை உட்கார்ந்தான். அன்றைக்கே அவன் ராஜ்ய பாரத்தில் உட்கார முடியல. அன்னைக்கே தள்ளப்பட்டுட்டான். அன்றையிலிருந்து அந்த சம்பவம் நடந்த அந்த நாளிலிருந்து அவன் குமாரன் அரசாட்சிக்கு வந்துட்டான். இவன் தனித்த வீட்டிலேயே வாழ்ந்து அவன் அப்படியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். இரண்டாவது சவுல். இவனும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தவன். இவனுடைய குற்றமும் சொல்லப்பட்டது. அமலேக்கு இதை சர்வ சங்காரம் பண்ண வேண்டும் என்கிற காரியத்தில் அவன் தவறு அவனுக்கு உணர்த்தப்பட்டது. இதற்கு சவுல் செய்த காரியம் இவன் எதிர்த்து நிற்கல. ஆனால் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்த்தான். இவனுக்கு கர்த்தர் உடனே ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளல. ஆனால் ராஜ்யபாரம் பிடுங்கப்படும் சொன்னார் சொல்லி அவனுடைய 40 ஆண்டு காலத்தை முடித்து அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. அவன் சந்ததிக்கு போல அவனுடைய வாழ்க்கையில் அவனை கர்த்தர் ஆலயத்துக்கு புறம்பாக்கல, கல்லறைக்கு புறம்பாக்கல. அதில் எல்லாத்திலையும் கர்த்தர் அவனை கொண்டு போயிட்டார். காரணம், அவன் தன் குற்றத்தை சாக்கு போக்கு சொல்லி அவன் தப்பிக்கே தான் பார்த்தான். ஆனால் இதுவும் தப்பான காரியம்தான். அவனுடைய மேன்மை, ராஜ மேன்மை அவனை விட்டு போய்விட்டது. அவன் சந்ததிக்கு போக முடியல. மூன்றாவது தாவீது. அவனுடைய வாழ்க்கையிலும் இவனும் ஒரு பெரிய தவறு செய்து விட்டான். இவனுடைய குற்றமும் சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் இவனோ சாக்கு போக்கு சொல்லல. அந்த ஸ்திரீயை குறித்து அவன் குற்றம் சாட்டல, சாக்கு போக்கு சொல்லல. அவன் நேரடியாக நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒரே வார்த்தையில் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான். உடனே நாத்தான் சொல்லுகிறான், உன் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. நீ ஒத்துக்கிட்ட, உன் பாவத்தை நீ உணர்வடைஞ்சு ஒத்துக்கிட்ட. இதற்கு தண்டனை உண்டு, சிக்ஷை உண்டு. ஆனால் தேவன் உன்னை புறக்கணிக்க மாட்டார். ஏதா நீ பாவத்தை ஒத்துக்கிட்டியே, உன் குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட, நீ செஞ்சதெல்லாம் தப்பு, நீ ஒத்துக்கிட்ட, தண்டனை உண்டு. ஆனால் தேவன் உன்னை புறக்கணிக்க மாட்டார். உன் ராஜ்யபாரம் நிலைச்சிருக்கும். நீ பூரண ஆயுசு உள்ளவனாதான் மதிப்ப. உனக்கு பிறகு உன் சந்ததிக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்படும். சவுல் கிட்ட நடந்தது போல உனக்கு நடக்காது. தேவன் அவனை பூரண ஆயுசு உள்ளவனாகத்தான் மறிக்கும்படி செய்து ராஜாக்களின் கல்லறையில தான் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், தாவீது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வருகிறது, கர்த்தர் அதை சுட்டி காட்டுகிறார். நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. மாறாக நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு உணர்வடையும் பொழுது
ஆண்டவர் ஒருவேளை நமக்கு சிச்சையை கொடுப்பார், ஆனால் நம்மை கர்த்தர் தூக்கி வீச மாட்டார். சவுலுக்கு நடந்தது போலவோ, உசியாவுக்கு நடந்தது போலவோ தாவீதுக்கு நடக்கவில்லை. அவன் ஒத்துக்கொண்டான், கர்த்தர் அவனுக்கு இறங்கினார், தண்டித்து விட்டு விட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்குள் இந்த நேரத்திலும் கூட ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. தாவீதை போல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்முடைய குறைவை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அதை குறித்து நாம் கோபப்படக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை திறந்த இருதயத்தோடு நம்மை கர்த்தருக்கு முன்பாக காத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் வாழ்க்கையோடு நீங்க பேசி உணர்வுள்ள இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உசியாவை போல எங்கள் குற்றத்தை சொல்லுகிறவர்களை நாங்கள் எதிர்த்து நிற்காத பிடிக்கும், அல்லது சவுலை போல எங்கள் குற்றத்தை ஆண்டவரே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள நினைக்காத பிடிக்கும், தாவீதை போல நாங்கள் ஒத்துக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க, இந்த உணர்வுள்ள இருதயம் யோபுவுக்குள் இருந்தது போல எங்களுக்குள்ளும் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.